தென்றல் மே 2015. ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதி, பேராசிரியர் நினைவுகள். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். கூப்பிடுங்கள் ஷெர்லக் ஹோம்ஸை. பேராசிரியர் நாகநந்தி செந்தமிழ் தேனி என்ற தலைப்பில் பாரதியை பற்றி ஒரு தொடர் சொற்பொழிவு தொடங்கியிருந்தார். பாரதிதாசனுடைய புதுநெறி காட்டிய புலவன் என்ற பாடலில் பாரதியை குறித்து பாரதிதாசன் அள்ளி கொட்டியுள்ள அர்ச்சனை பூக்களில் ஒன்று இந்த செந்தமிழ் தேனி. அப்படி தொடங்கியது. ஒரு சில சொற்பொழிவுகளுக்கு பின்னால் நின்று போனது. பேச்சாளர்களுக்கு, அதுவும் பல கூட்டங்களில் தொடர்ந்து பேசும் பேச்சாளர்களுக்கு, சொற்பொழிவுகளை நடத்தும் அமைப்பு, மேடைக்கு சொந்தம் கொண்டாடும் அந்த அமைப்பின் தலைவர், மேடை தரகர்கள் என்று பல அடுக்குகளை அடிக்கடி கடக்க வேண்டியதற்கும், சமயத்தில் சில சமரசங்கள் தேவைப்படும், ஆசிரியரோ சமரசத்துக்கு சற்றும் இணங்காத முரட்டு பிடிவாதக்காரர். ஆகவே செந்தமிழ் தேனி தொடக்க நிலையிலேயே நின்று சில ஆண்டுகள் கடந்திருந்தன. பிறகு சுபமங்களாவில் பாரதியை பற்றிய அவதூறான பொய்யான ஆதாரங்களை கொண்ட கட்டுரை ஒன்று வெளிவந்தது. எல்லா கருத்துக்களுக்கும் இடம் கொடுக்கும் கோமல் சுவாமிநாதன் அந்த கட்டுரைக்கும் இடம் கொடுத்தார். இந்த கட்டுரைக்கு பதில் சொல்ல வேண்டும், நின்று போயிருக்கும் செந்தமிழ் தேனி தொடர் மீண்டும் நடைபெற வேண்டும், நான் மேடை அமைத்து தருகிறேன், பேசுகிறீர்களா என்று கோமல் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தொடங்கியதுதான் சென்ற இதழ்களில் குறிப்பிட்டிருந்த சுபமங்களா சொற்பொழிவு தொடர். ஆசிரியர் அதற்கு பாரதி பா இயல் என்று தலைப்பு கொடுத்திருந்தார். பாரதி பா இயல் உரையின் களத்தை மிக விரிவாக அமைத்துக் கொண்டார் ஆசிரியர். கவிதையை எழுதும் அணுகுமுறையும் அதை ரசிக்கும் அணுகுமுறையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரியாக அமைந்து வந்திருக்கின்றன. ஆனால் ஒரு கவிதையை அணுக வேண்டிய அடிப்படை கூறுகளை தொல்காப்பியம் வரையறுத்திருக்கிறது. மாத்திரை முதலா அடிநிலைக்காரும் நோக்குதல் காரணம் நோக்கு எனப்படுமே என்றே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கவிதையின் ஒவ்வொரு அடியை மட்டுமல்லாமல், ஒவ்வொரு சீரும் அல்லது சொல்லும் மட்டுமல்லாமல், அதன் அசை எனப்படும் சிலபில் பகுதியையும், அதைவிடவும் சிறியதாகிய ஒலிக்குறிப்பை கூட தவற விட்டுவிடக்கூடாது. அப்படி நோக்குவதுதான் ரசனையின் அடிப்படை. ஆதிபகவன் முதற்றே உலகு என்று சொல்வாரானால் அது எதுக்கு அங்க ஒரு ஏகாரம், முதற்றே என்று ஏன் சொல்ல வேண்டும், முதலது என்று சொன்னாலே போதுமே. அப்படி இருக்கும்போது இங்கே கூடுதலாக ஓர் ஏ, முதற்றே சேர்க்கப்பட்டிருக்கிறதே, என்ன காரணம் என்பது வரையில் சிந்திப்பதுதான் கவிதையை ரசிக்கும் அணுகுமுறையின் அடிப்படை கூறு என்பது மிக மிக பழங்காலத்திலிருந்தே நம் மண்ணில் நிலவி வரும் சிந்தனை. கவிதைகளை படிக்கும் போது நெவர் மிஸ் அ வேர்ட், நாட் ஈவன் அ சிலபிள் என்று ஆங்கிலத்தில் சொல்வது வழக்கம். ஒரே ஒரு சொல்லை கூட தவற விட்டு விடாதே. சொல் மட்டுமல்ல, அதன் சிறு பகுதியான அசை சிலபில் கூட கவனத்துக்கு உரிய ஒன்றே என்று சொன்னால், அசையின் சிறு பகுதியான மாத்திரையை கூட தவற விட்டுவிடக்கூடாது என்பது தமிழின் ரசனைக்கு விதிக்கப்பட்ட நெறி. அருமையான இந்த தொடரில் ஆசிரியர் அலசிய செய்திகள் ஏராளம். கவிதையில் எசோட்டேரிக் லாங்குவேஜ், எனிக்மேட்டிக் லாங்குவேஜ் என்பதையெல்லாம் பற்றி சபையே சிரிப்பால் குலுக்கும்படி விவரித்ததை சொல்ல இடம் போதாது. ஒன்றுக்கொண்டு தொடர்பில்லாமல் பற்பல வாக்கியங்களை மிக வேகமாக பேசுவது ரமண மகர்ஷியின் சம காலத்தவராகிய சேஷாத்ரி சுவாமிகளுடைய வழக்கம். கேட்பவர்களில் யாருக்கும் ஒன்றும் புரியாது, ஆனால் புரிய வேண்டியவருக்கு கச்சிதமாக புரிந்துவிடும். ஓ, நேற்று இப்படி செய்தோமே, அதை இப்படி குறிப்பிடுகிறாரா, இந்த செயலின் விளைவு இன்னப்படி இருக்கும் என்பதைத்தான் சொல்கிறாரா என்று சுற்றி நிற்கும் பெருங்கூட்டத்தில் ஒரே ஒருவர் புரிந்து கொண்டு விடுவார். அந்தந்த துறையில் பயிற்சி உள்ளவர்களுக்கே புரியக்கூடியதான மொழி வைணவ நூல்களில் பரிபாஷை என்று சொல்வார்கள். சைவ சித்தாந்த நூல்களை படிப்பதானால் பசு பதிபாசம் தொடங்கி தாடலை நெறியையும் அதையும் கடந்த சொற்பயிற்சி, சைவ சித்தாந்திகள் மட்டுமே பயன்படுத்தும் தனிப்பட்ட மொழி பயிற்சி எல்லாமும் தேவைப்படும். இவையெல்லாம் ஈசோட்டெரிக் பிரிவில் அடங்கும். எனிக்மேட்டிக் இன்னும் விரிவான பரப்பு. வேத வேதாகமங்களில் சொல்லப்படுவதை போன்ற குறியீட்டு மொழி அது. பஞ்சதந்திர கதைகள், பாரதியின் நவதந்திர கதைகள் போன்றனவற்றில் இந்த வகையின் சாயல் ஆங்காங்கே தென்படும். என்றாலும் இவற்றை முற்று முழுக்க எனிக்மேட்டிக் வகையில் சேர்த்துவிட முடியாது. குயில் பாட்டுக்கும் இந்த பிடிகைக்கும் என்ன சம்பந்தம் சொல்கிறேன். குயில் பாட்டின் கதை சுருக்கத்தை மார்ச் 2011 இதழில் சொல்லியிருந்தேன். செந்தமிழ் தென் புதுவை என்னும் திருநகரின் மேற்கே சிறு தொலைவில் மேவும் ஒரு மாஞ்சோலை என்று கதைக்களத்தின் பூகோள குறிப்பை தெள்ள தெளிவாகவே பாரதி பாடலின் தொடக்கத்திலேயே சொல்லிவிடுகிறான். குயில் பாட்டை இயற்றிய காலகட்டத்தில் பாரதி வாழ்ந்ததும் அங்கேதான். அங்கே ஒரு குயில் கூவிக்கொண்டிருப்பதை ஒரு இளைஞன் காண்கிறான். எப்படி காண்கின்றான்? பட்டப்பகலினிலே பாவலருக்கு தோன்றுவதாம் நெட்டை கனவின் நிகழ்ச்சியிலே கண்டேன் யான். தூங்கிக் கொண்டிருக்கும் போதே உண்டான கனவில்லை இது, விழித்துக் கொண்டிருக்கும் போதே கவிஞர்களுக்கே ஏற்படக்கூடிய கண்விழித்து காணும் கனவு என்பதையும் பாரதி தொடக்கத்திலேயே சொல்லிவிடுகிறான். இப்படிப்பட்ட கான்சியஸ் ட்ரீம் ஸ்டேட் வகையில் இயற்றப்பட்டதுதான் கீட்ஸ் எழுதிய ஓ டு நைட்டிங்கேல். கீட்ஸும் இப்படிப்பட்ட அரைமயக்க நிலையில்தான் பாடலை தொடங்குகிறான். ஏதேனும் கள்ளை பருகி இந்த அரைமயக்க நிலையில் முழுமயக்க நிலையாக்கி கொள்ள மாட்டேனா என்று யோசிக்கிறான். மறுகணமே அவே அவே ஃபார் ஐ வில் ஃப்ளை டு தி நாட் சேரியேட்டட் பை பேக்கஸ் அண்ட் ஹிஸ் பார்ட்ஸ் பட் ஆன் த வியூலெஸ் விங்ஸ் ஆஃப் போய்சி என்று திசை மாறுகிறான். பேக்கஸ் மதுபானத்துக்கான தேவதை. சிறுத்தைகள் பூட்டிய பேக்கஸின் ரதத்தில் ஏறி உன்னை அடைய தேவையில்லை, நீ போ, பறந்து போ, நான் வந்து உன்னை அடைகிறேன், மதுவை அருந்தியல்ல, என் கவிச்சிறகை விரித்தபடி என்றவாறு தொடங்கி திடும் என்று ஃபர்ரான் என்று சொல்லோடு ஒரு பாடலை முடித்து அடுத்த பாடலில் அந்த சொல்லே உன்னை விட்டு என்னை பிரிக்கும் சாபமணி போல ஒலிக்கிறது. ஃபர்ரான், தி வெரி வேர்ட் இஸ் லைக் எ பெல் டு டோல் மீ பேக் ஃப்ரம் தீஸ் டு மை சோல் செல்ஃப் என்று திசை மாறி அது நனவிடை தோயும் தோற்றமா அல்லது கண்விழித்தே கண்ட கனவா, அது இருக்கட்டும், நான் இப்போது தூங்குகிறேனா விழித்துக் கொண்டிருக்கிறேனா என்று முடிப்பான். பாடலின் எழுப்பையும் முழிப்பையும் இணைத்து பார்த்தால் குயில் பாட்டு அதன் சாயலில் இருப்பதை போல் தோன்றுகிறது. இந்த வகையில் சிலர் ஆய்ந்திருக்கின்றனர். கீட்ஸ் இயற்றிய இந்த பாடலின் தாக்கம்தான் குயில் பாட்டு என்று ஆய்ந்து முடித்தவர்கள் உண்டு. ஆனால் சிக்கல் அத்தோடு நின்றுவிடுகிறதா? கீட்ஸின் பாடலில் ஒரு இளைஞன் கவிஞர்களுக்கே உண்டான தனக்குள்ளேயே அமிழ்வதனால் ஏற்படும் கிருகிருப்பில் நைட்டிங்கேலின் பாடலை கேட்கிறான். பிறகு ஒரு நிமிஷம் திராட்சை மதுவை அறிந்து கள்மயக்கம் உண்டானால் இந்த பறவையின் ஆனந்த உலகத்தை போய் அடைய முடியுமோ என்று ஒரு கணம் நினைக்கிறான். மறுகணமே தன் கற்பனை சிறகுகளே போதுமானவை என்று தன் மனத்தையே புல்லாக்கி சிறகு விரித்து வானில் பறந்து நைட்டிங்கேலுடன் திரிகிறான். பிறகு திடுமென கனவு கலைந்து எழுகிறான். பாடல் முடிந்து விடுகிறது. அங்கே குயிலும் மனிதனும் மட்டும்தான் இருக்கின்றனர். குயிலுக்கும் மனிதனுக்கும் இடையே காதலில்லை, குரங்கில்லை, மாடில்லை. குயிலுக்கு மனிதன் பேரிலும் குரங்கின் பேரிலும் மாட்டின் பேரிலும் தனித்தனியாக காதல் ஏற்படுவது போன்ற தோற்றமில்லை. உண்மையில், அதாவது குயில் பாட்டில் காணப்படும் விவரங்களின் அடிப்படையிலான உண்மையில், குயில் குரங்கோடும் மாட்டோடும் காதல் மொழி பேசுவதெல்லாம் முற்பிறப்பில் குயில் குயிலி என்ற வேடர் குல தலைவனுடைய மகளாக இருந்த போது அவளை அடைய விரும்பிய குரங்கனும் மாடனும் தற்போது பேயாக தெரிவதனால் அவை இந்த மனிதனை குழப்புவதற்காக ஏற்படுத்திய மாய தோற்றங்கள் என்ற முடிச்சே பாடலின் இறுதி பகுதியில்தான் அவிழ்கிறது. எனவே இங்கே கீட்ஸின் பாடலில் இல்லாத பற்பல குறியீடுகள் உள்ளன. அவை தற்செயலாக அமைந்தவையா அல்லது கவிஞன் திட்டமிட்டே அழுத்தம் திருத்தமாக ஒரு குறிப்பை தன் மனதுக்குள் வைத்து அவற்றை அங்குன்றும் இங்குன்றுமானதும் அதே சமயம் ஒரு மின்னலை போன்ற கடகட கடவென்ற நடையிலே வாய்விட்டு படித்தால் மூச்சு முட்டி போகும் வேகத்திலே பாடி முடித்திருக்கிறானா? இது இப்படிப்பட்ட மாய தோற்றத்துக்காகவும் ஓசை இன்பத்துக்காகவும் மட்டுமே செய்யப்பட்ட கற்பனையா, அல்லது பாடலின் இறுதியில் பாரதி சொல்வதைப் போல் ஆழ்ந்த தமிழ் புலவியே கற்பனையே ஆனாலும் வேதாந்தமாக சற்றே விரித்து புரள் உரைக்க யாதானும் சற்றே இடமிருந்தால் கூறீரோ என்பதைப் போல ஏதோ ஒரு மையக்கருத்தின் வேறு வேறு குறியீடுகள் அல்லது அடையாளங்களா? இது வாசகனை திணறத்தான் அடிக்கிறது. கீட்ஸ் இப்படிப்பட்ட சவால் எதையும் விடவில்லையே. பாடலின் இறுதியில் அமைந்திருக்கும் இந்த மூன்றடிகள் பெரும் பேரஞ்சர்களையெல்லாம் திணறடித்திருக்கின்றன. குயில் பாட்டின் மீது நடத்தப்பட்டிருக்கும் ஆய்வுகள் ஆர் எஸ் தேசிகன், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், இரண்டும் கல்கத்தா தமிழ்ச்சங்க வெளியீடுகள், சுப்புரெட்டியார், மின்னு சீனிவாசன் என்று மிக நீளமானவை. ஒவ்வொரு ஆய்வும் ஒவ்வொரு விளக்கத்தையும் தத்துவத்தையும் சொல்லி இதுதான் அது என்று ஓங்கி அடிக்கும். ஆய்வாளர் எவ்வளவுக்கு எவ்வளவு ஓங்கி அடிக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய ஆய்வு முடிவின் பேரில் அவருக்கே நம்பிக்கை இல்லை என்பதுதான் பொருள். தேப்போமி அவர்களுடைய ஆய்வை எடுத்துக்கொண்டாலே தலை சுற்றும். குயிலே பரமான்மா, இளைஞன் ஜீவான்மா என்று தொடங்குவார். நான்கு பக்கம் கழியும். இந்த பிறப்பிலும் மானிட பெண்ணாக பிறந்த குயிலை மாடும் குரங்குமாக பேயுள் வந்து உருவம் மாற்றி பறவையாக்கும் கட்டம் வரும்போது சிக்கல் வந்துவிடும். இப்படி பரமாத்மாவை ஆசை, கோபம், பொறாமை போன்றவற்றின் குறியீடுகளான குரங்கன், மாடன், பேய்கள் வந்து நிறைமாறி போகச் செய்ய முடியுமா என்பதல்லவா சிக்கல்? உடனே குயில் ஜீவாத்மாவாகும், இளைஞன் பரமாத்மா ஆகிவிடுவான். இன்னும் நான்கு பக்கங்கள் தாண்டினால் மறுபடியும் குயில் பரமாத்மா, இளைஞன் ஜீவாத்மா. மண்ட காயுதில்ல, அட நீங்க வேறு. கைவல்ய நவநீதத்தையே எடுத்து வைத்துக் கொண்டு ஒரு குயில் பாட்டை அதற்குள் பொருத்தி பார்க்க முயன்றிருக்கிறார் கே மீனாட்சி சுந்தரம் என்றொருவர். எம்ஃபில் ஆய்வாக வேறு வகையில் ஆய்ந்திருக்கிறார். யாருக்கும் இந்த குயில் முடிச்சு அவிழவில்லை. மிஸ்டர்ஸ் தி ஆப்வியஸ் வாட்சன் என்று ஷெர்லக் ஹோம்ஸ் சொல்வதாக சில கனான் டாயில் நாவல்களில் வரும். அப்படி எல்லா ஆராய்ச்சி வித்தகர்களும் கவனிக்காமல் விட்டுவிட்ட வெளிப்படையான திருவுகோலை கவி பாடலிலே நான்கு முறை ஒலிக்க செய்திருக்கிறான். வெளிப்படையாக திரும்ப திரும்ப ஒலிக்கும் இந்த பகுதியை எந்த ஆய்வாளரும் தொட்டு கூட பார்க்கவில்லை. காரணம், பரமாத்மா ஜீவாத்மாவில் தொடங்கி கைவல்ய நவநீதம் வரையில் அவரவர்கள் சிண்டை பீத்துக் கொள்ள செய்திருக்கும் குயில் பாட்டின் திருவுகோல் பாட்டுக்குள் ஒலிக்கும் நிஜமான குயிலின் பாட்டிலேயே கிடக்கிறது. ஆனால் இப்பகுதி அவரவர்கள் அடைந்த முடிவுக்கு பொருந்தாத காரணத்தால் தெரிந்தே கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டிருக்கிறார்கள். எந்த ஆய்விலும் குயில் பாடும் பாட்டுக்கு பொருள் காணும் முயற்சியே இல்லை. தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.